எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம கோயில்ல மாத சிவராத்திரின் போது விஜயலட்சுமி ராஜராம் வந்து ஒவ்வொரு மாசம் சிவத்தலப்புறாங்கன்னு ஒவ்வொரு கோயில பத்தியும் மியூசிக்கல் டிஸ்கோர்ஸ் சொல்றதா இருக்கு.
திருச்சிற்றம்பலம் ஐந்து கரத்தனை பாதை முகத்தனை இந்தின் இளம் திரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை துண்டியில் வைத்தடே போற்றுகின்றனே தூரியர்கோன் வெப்பொழித்த புதலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தந்த பதம் போற்றி மூடிமலி திருவாத ஊர திருத்தாய் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போற சப்ஜெக்ட் சார் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு, ரொம்ப மகிமை வாய்ந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தோட மகிமைகள்ல எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அதோட இங்க வந்து சைவ சமய குறவர்கள்ல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசக சுவாமிகள் இவா மூணு பேரும் இங்க வந்து பாடியிருக்கா திருவண்ணாமலையில வந்து. அதனால அந்த க்ஷேத்திரத்துல பாடின அந்த தேவார பதிகங்களையும் திருவாசக பதிகங்களையும் சிலரை எடுத்து பாடி அதோட அர்த்தத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி இந்த மாதிரி சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இறைவன் எனக்கு அதுக்கு பூரண அருளை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். சக்தி பலவாரொளிரும் பதிகளுக்கெல்லாம் தலைவர் அருணாச்சலம் அருணாச்சலம். இந்த பூவுலகிலேயே பாரதம் தான் புண்ணிய பூமிங்கிறோம், பாரத புண்ணிய பூமியும் தான். இந்த மாதிரி இந்த புண்ணிய பூமியாகி இந்த பாரதத்துல திருவண்ணாமலை ரொம்ப உசந்த க்ஷேத்திரம். தலைவாழ் அருணாச்சலம் அப்படிங்கிற, அதாவது இந்த பாரதத்துல நிறைய க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை ரொம்ப மிக முக்கியமான க்ஷேத்திரங்கள்ல ஒன்று. இன்னொன்னு என்னன்னாக்க திருவாரூர் அங்க வந்து பிறக்க முக்தி, அதே மாதிரி காசியில் வந்து இறக்க முக்தியும் தான். பிறப்பும் இறப்பும் நம்ம கையில இல்ல பாருங்க. பிறக்கிறது வந்து எந்த க்ஷேத்திரத்துல பிறக்கணும், எந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கணுங்கிறது நம்ம கையில இருக்கா? நம்ம வந்து வி கேனாட் சூஸ் அதெல்லாம். அதே மாதிரி இறக்கிறதும் நம்ம கையில இல்ல, பிறப்பும் இறப்பும் அவன் அருள் தான். என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்குதான் நம்ம இறைவனடி சேர முடியும். காசிக்கு போய் இறக்கலாம், நம்மளுடைய ஆயுசு முடிய போறதுன்னு நினைச்சுட்டு நம்ம போவோம். எதிர்பாராத விதமா நம்ம வேற ஒரு ஊருக்கு வர வேண்டி இருக்கும், அங்க நம்மளுடைய இறப்பு நேரலாம். அதனால இறப்பும் வந்து நிச்சயமா நம்ம காசியில நிச்சயமா கிடைக்குங்கிறது நம்மளுடைய கையில இல்ல. இன்னொன்னு அடுத்தது சிதம்பரத்தை தரிசிக்க முக்தியும்பா. சிதம்பரத்துக்கு தரிசனம் பண்றதுக்கு போய் அது கொஞ்சம் நம்ம பிரயத்தனப்பட்டா நடக்கிற காரியம். பஸ் இருக்கு, நிறைய எல்லா இடமும் இருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம். அது கொஞ்சம் நம்ம பண்ணலாமா அப்படிங்கறது, அதுக்கும் இறைவனுடைய அருள் இருக்கு, அருள் வேணும். அவனருளால் அவன் தாய் வணங்கின்னு அவன கிருபை இருந்ததுன்னா நம்ம போய் சிதம்பரத்துல போய் தரிசனம் பண்ணலாம். ஆனா ரொம்ப ஈஸியஸ்ட் என்னன்னா திருவண்ணாமலை நினைக்கவே முக்தி. திருவண்ணாமலைய அந்த மலையை நம்ம நினைச்சாலே நம்மளுக்கு முக்தின்னு சொல்றா பெரியவாள்லாம் சொல்றா. ஞானசம்பந்த பெருமானே சொல்றார். அந்த தேவாரத்தை நான் கடைசியில பாடும்போது சொல்லுவேன். ஞானசம்பந்த பெருமான் சொல்றதுன்னா சம்பந்தர் ஒரு தேவாரத்துல என்ன சொல்றாரு, எனவுரை தனவுரையாகங்கிற, அதாவது நான் சொல்றதெல்லாம் நான் சொல்றேன்னு நினைச்சிருக்கேன், அது வந்து இறைவனே சொல்றது, இறைவனே என் மூலமாக என்ன சொல்ல வைக்கிறான் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானே சொல்றார். அதனால இறைவனே சொன்னது, அதனால இது வந்து நினைக்க முக்தி தரும் க்ஷேத்திரம் வந்து நம்ம திருவண்ணாமலை. அந்த க்ஷேத்திரத்தை இப்ப எல்லாரும் கொஞ்ச நாளே நினைக்க போறோம் நிச்சயமா. அதுக்கு பகவானுடைய அருளை நான் வேண்டி பிரார்த்திக்கிறேன். திருவண்ணாமலை எங்க இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வடஆர்காடு மாவட்டத்தின் பெயர் பெற்ற நகரம் இது. சென்னையிலிருந்து 186 கிலோமீட்டர் தொலைவு தான், ரொம்ப தூரம் சொல்ல முடியாது. நிறைய பஸ்ஸஸ் போறது வரது ஈஸியா போயிட்டு வரலாம். விழுப்புரம் ட்ரெயின்ல போனோம்னு பிரியப்படுறவா, விழுப்புரம் காட்பாடி லைன்ல போனோம்னா திருவண்ணாமலை இருக்கும். அப்புறம் அது ஏற்கனவே கொஞ்சம் உசரமான க்ஷேத்திரம், கடல் மட்டத்திலிருந்து 161 மீட்டர் உயரத்துல அது அமைந்திருக்கு. அந்த க்ஷேத்திரமே இந்நகருக்கு நிறைய பேர் இருக்கு. எப்படி சீர்காழிக்கு 12 பெயர்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த நகரத்துக்கும் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. முக்திகிரி, சோனாச்சலம், சோனகிரி, சோனாத்ரி, சிவலோகம், சுத்த நகரம், கௌரி நகரம், அருணாச்சலம், அருணகிரி, அருணாத்ரி, அந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கின்றன. திரு அருணை அப்படின்னு ஒரு பெயர் கூட இருக்கு. அப்புறம் இந்த கோபுரம் வந்து 217 அடி உயரம் உள்ள கோபுரம், மலை கேட்கவே வேண்டாம், 2668 அடி உயரம். அப்படி ஒரு அழகான மலை அந்த கோபுரம். அந்த தோற்றத்தை பார்த்தாலே நம்மளுக்கு மனசெல்லாம் அப்படியே கவர்ந்து இழுக்கும். யாரையும் திருவண்ணாமலைக்கு வரணும்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் அந்த மலையும் அந்த கோபுரமும். அந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தோம்னா அந்த கோபுரங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அழகான க்ஷேத்திரம் அது. அப்புறம் இந்த மலையோட பெருமையை சொல்லிட்டு போலாம். இது என்னன்னாக்க அருணாச்சலம் அப்படின்னா என்ன பேர், அருணம்னா சென் நெருப்புன்னு பேரு, அச்சலம்னா மலை, நெருப்பு மலை. இது கிருதயுகத்துல இது நெருப்பு மலையாக இருந்ததாம். அப்புறம் திரேதா யுகத்துல மாணிக்க மலையாக மாறித்தான். துவாபர யுகத்துல பொன் மலையாக மாறித்தான். இப்போது வந்து கல்மலையாக இருக்கிறது. அந்த மாதிரி இந்த மலைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த மலையே வந்து சிவனுடைய ரூபம், ஸ்வரூபம் அப்படிங்கிறார். சிவன் ஸ்வரூபமே அது. தீப்பிழம்பாக இறைவன் அடிமுடி காண முடியாதபடி எழுந்த இடம். அதனால இந்த மலையே வந்து சிவனுடைய ஸ்வரூபம். அந்த மலையே நம்ம வணங்கணும். அர்ச்சனை பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த மலை அவ்வளவு பெருசு, அர்ச்சனை பண்ணி பூமாலை போடுறது எவ்வளவு கஷ்டம். அதனால இறைவனே நம்மளுக்கு முடியாதுங்கிறதுனால தன்னை குறுக்கிக்கிறான். தான் எளியவனாக வந்து ஒரு லிங்க ஸ்வரூபமா திருவண்ணாமலை கோவில் குடிகொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி அண்ணாமலையானுடைய எளிமையை என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு நம்மளுக்கோசரம் அவன் வந்து தன்னை சுருக்கிண்டு அப்படி வந்து ஒரு லிங்க ரூபத்துல வந்து உட்காண்டிருக்கார் அண்ணாமலையான். அந்த அண்ணாமலையானை பார்த்தாலே நம்மளுக்கு பக்தி பரவசம் வருது. இந்த கோவிலோட பெருமையை சொல்லிண்டே போலாம். மிகப்பெரிய கோவில், அதோட பரப்பு கேட்டீங்கன்னா 25 ஏக்கர் பரப்பான். அது 7 பிரகாரம் இருக்கு. 5வது பிரகாரத்திலிருந்து கிழக்கு பக்கத்துல இப்படி நுழையும் போது ஒரு வல்லால மகாராஜன் கோபுரம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த கோபுரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோபுரம். ஏன்னா அருணகிரியார் அந்த கோபுரத்துல இருந்துதான் நாம உயிரை விட்டு விட வேண்டும் என்று அந்த கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சர். அப்பதான் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு 2 கைகளாலும் அவரை எப்படி தாங்கி பிடிச்சிட்டு அருணகிரி மில் அப்படின்னார். அந்த உபதேசம் பண்ணின இடம் அது. அந்த கோபுரம் ரொம்ப விசேஷமான கோபுரம். இதெல்லாம் நம்ம மனதை மலை மேல இருந்து பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த கோபுரம் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி பிரசித்தமான இந்த திருவண்ணாமலைக்கு விசேஷங்கள் நிறைய இருக்கு. இன்னும் கிரிவலம்னு சொல்றோம். ஏன்னா இந்த சொன்ன இல்லையா, அந்த சுவாமியே வந்து இந்த கிரி ரூபத்துல இருக்கார். அதனால இந்த கிரியை பிரதர்ஷனம் பண்றது ரொம்ப விசேஷம். அந்த கிரிவலம் வந்து எல்லாரும் இப்போ முன்னாடி எல்லாம் அத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கல, இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டா பௌர்ணமியில, அமாவாசையில, அப்புறம் மேலும் மாச ஆரம்பத்தில் நாள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கிரிவலம் பண்ணிட்டு இருக்கா. கூட்டம் கூட்டமா ஜனங்கள் எங்கெங்கிருந்தோ வேன்ல பஸ்ல வந்து கிரிவலம் பண்ணிட்டு இருக்கா. ஜெனரலா சொல்லுவா, அருள் வேண்டினால் அமாவாசையில் கிரிவலம் செய்ய வேண்டும், பொருள் வேண்டினால் பௌர்ணமியில் கிரிவலம் செய்ய வேண்டும் அப்படின்பா. நம்மளுக்கு இந்த உலகத்துல நன்னா நம்ம வாழணும்னா பொருளும் வேண்டிருக்கு, அருளும் வேண்டிருக்கு. பொருள் இல்லாமல் நம்மளால ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்கிறது. ஆனா அந்த பொருள் ஈட்டினா மட்டும் போறாது, அதை நல்ல செலவு செய்யணும், நல்ல காசுக்கு நல்ல விதமாக அதை ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு இறைவனுடைய அருளும் வேணும். நல்ல விதமாக நாம் அதை உபயோகப்படுத்துவதற்கு அதனால நம்மளுக்கு அருளும் வேணும், பொருளும் வேண்டும். அதனால அமாவாசை பௌர்ணமி நம்மளுக்கு எப்பப்ப முடியறதோ அப்பெல்லாம் கிரி பிரதர்ஷனம் பண்ணினா ரொம்ப நல்லது. இன்னொன்னு இந்த கிரியை சுத்தி நிறைய பேர் இந்த நிறைய சித்தர்கள் சித்த புருஷர்கள் இருந்துட்டே இருக்கா. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் இருக்கா. சித்தர்கள் சூக்ம ரூபத்துல இங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டே இருக்காவா இந்த மலைய, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாவா அவளுக்கு சூக்ம ரூபத்துல. சில பேர் வந்து ஸ்தூல ரூபத்திலேயே இருக்கா, குகைக்குள்ள சில பேர் வசிச்சுட்டு இருக்கா. நிறைய சன்னியாசிகள் நிறைய சித்த புருஷர்கள் இன்னமும் அந்த கோவில்ல இந்த மலையில மலையை சுத்தி நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா, அந்த மலையிலையும் வசிச்சுட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரிய வருது. நிறைய புண்ணிய புருஷர்கள் இந்த திருவண்ணாமலை கஷேத்திரத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கு, அதுல ரெண்டு மூணு பேரை நான் இப்ப சொல்றேன். சேஷாத்ரி சுவாமிகள் இவெல்லாம் எங்கேயோ பிறந்திருந்தாலும் இந்த திருவண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு, இந்த அண்ணாமலையானால் ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு இந்த கஷேத்திரத்துல வந்து இங்க வாழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா அப்படி ஒரு நெருக்கம் அந்த மலைக்கும் அவளுக்கும். சேஷாத்ரி சுவாமிகள் 1870 காஞ்சியில பிறந்திருக்கார். காஞ்சிபுரத்துல பிறந்திருந்தாலும் அவருக்கு வந்து திருவண்ணாமலையில எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு கடைசியில திருவண்ணாமலை கஷேத்திரம் தேர்ந்தெடுத்தவர் தான் வசிப்பதற்கு. அங்க பெரிய சுவாமிகளா அங்கேயே இருந்திருந்தார். அப்போ அவருக்கு என்னன்னாக்க, அவர் சின்ன குழந்தையா இருந்தபோது அவர் வந்து ஒரு விசேஷமான வசீகரம் இருக்கு அவர்கிட்ட. குழந்தையா இருந்தபோது அம்மா கைய பிடிச்சுன்னு போகும்போது ஒரு கடையில வந்து ஒரு பொம்மை வாங்கினாலாம், சும்மா அந்த காலத்துல 1 ரூபாய்க்கு ஒரு குட்டி பொம்மை. அந்த பொம்மையை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரனுக்கு வந்து அப்படி வியாபாரம் ஆச்சான். வழக்கமா 20-30 பொம்மை கூட விற்காத இன்னைக்கு 300-400 பொம்மை விற்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்கா. அதனால சேஷாத்ரி சுவாமிகள் எப்பவுமே திருவண்ணாமலையில இருந்த போதும் அந்த கடைக்காரெல்லாம் இன்னைக்கு நம்ம கடைக்கு இவர் பாதம் படுமா, இந்த பாதஸ்பரிசம் இங்க படுமா, நம்ம கடைக்கு வருவாரா வருவாரான்னு அவர் தெருவில் நடக்கும்போது ஏங்குவாளாம். நம்ம கடைக்கு அவர் நுழைவாரா பாக்கலான்னு, எந்த கடைக்கு அவர் நுழைஞ்சாலும் அன்னைக்கு அந்த கடையில அமோகமா வியாபாரமாகும், பணங்காசு அப்படியே ரொம்ப ஒழியுமா. அந்த மாதிரி ஒரு விசேஷமான சேஷாத்ரி சுவாமிகள். அவர் வந்து 59வது வயதில் அங்க முக்தி அடைந்தார். திருவண்ணாமலையிலேயே தான் முக்தி அடைஞ்சிருக்கார். அப்புறம் இந்த கிரிவலம்ங்கிறது எப்படி ஏற்பட்டது அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாக்க அதுக்கு ஒரு காரணம் கிடைக்கிறது. என்னன்னா மதுரையை ஆண்ட வஜ்ராங்கத பாண்டியன் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு குதிரையில எப்போ வேட்டையாட போகும்போது ஒரு நாள் ரொம்ப தூரம் ஒரு மாட்டுக்கு திசை மாறி போயிட்டே இருக்கார். நாள் கணக்கா ஆயிடுத்து குதிரையில போயிட்டே இருக்கும்போது திருவண்ணாமலை மலையை வந்து விட்டு போல இருக்கு. அங்க வந்து என்ன பண்றதுன்னா அங்க ஒரு பூனை போறது, ஒரு புனுகு பூனை போறது. இவர் என்ன மன்னன் வந்து என்ன பண்றோம், அந்த குதிரையில இருந்து இறங்கி அந்த புனுகு பூனையை துரத்துறான். கொஞ்ச தூரம் போன விட்டு அந்த புனுகு பூனையை ஒரு மனுஷ ரூபத்தை அடைந்து விடுகிறது. இவன் வந்த குதிரையும் மனுஷ ரூபத்தை அடைஞ்சிருத்தோம். இந்த ராஜாக்கு ஒன்னும் புரியல, என்ன ஆச்சரியமா இருக்கு, இவன் ரெண்டு பேரும் இப்படி மனுஷாலா மாறிட்டு அடையும் போது அந்த மனிதர்கள் பேச ஆரம்பிச்சா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த துர்வாசமுனிவருடைய ஆசிரமத்துல சுவாமிக்கு புஷ்பம் அர்ச்சனை பண்றதுக்கோசரம் புஷ்பம் நிறைய செடிகள் வளர்த்திருந்தார், அந்த செடிகளை நாங்க காலால முடிச்சுட்டோம் தெரியாத, அதனால எங்களுக்கு ஒரு சாபம் கிடைச்சது, அந்த சாபத்தினால நாங்க இப்படி மாறினோம், பூனையாகவும் இந்த குதிரையாகவும் மாறினோம், எங்களுக்கு சாப விமோச்சனம் எப்ப ஏற்படும் எங்கு ஏற்படும் போது இந்த பாண்டிய ராஜாவால ஏற்படும்னு சொன்னா அதே சமயத்துல திருவண்ணாமலையில தான் ஏற்படணும்னு இருக்கு, அதனாலதான் திருவண்ணாமலைக்கு வந்தவிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி சாப விமோசனம் ஏற்பட்டது. இந்த மலை வந்து சாதாரண மலை இல்ல, இது வந்து சுவாமியே இருக்கிற மலை, இது சுவாமி ஸ்வரூபம், அதனால இந்த கிரிவலம் வந்து நீங்க இங்கேயே பூஜை பண்ணிட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் ரெண்டு பேரும் தேவர்களா மறைஞ்சு போயிட்டா. அன்னையிலிருந்து அந்த பாண்டியராஜன் வந்து அங்கேயே இருக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் அவர் புள்ள ரொம்ப நாள் தேடிட்டு வந்து என்னப்பா இங்க இருக்கல அந்த ராஜபரிபாலனை பண்ணலையான்னு கேட்கும்போது, நான் இங்கேயே இருந்துருவேன்ப்பா, இன்னும் ராஜாவா நீ இருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுடுற. அவருக்கு அங்க போன விட்டு அவருக்கு அந்த சுவாமி கிட்ட அந்த ஈடுபாடு வந்து எடுத்து இந்த ராஜா இந்த இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அந்த மாதிரி இந்த கிரிவலம் அப்போல இருந்து ஏற்பட்டது. அவன் கிரிய சுத்த ஆரம்பிச்சான், அதுல இருந்து நிறைய பேர் சுத்த ஆரம்பிச்சு வழி வழியா அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இப்போ ரொம்ப பிரசித்தமாயிருக்கு. இப்போ நிறைய பேர் கிரிவலம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கிரிவலம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சுத்தும்போது பிரதட்சணம் பண்ணும்போது ரமண மகரிஷி ஆசிரமம் அங்க இருக்கு. அந்த ஆசிரமம் அப்படியே பூந்தோட்டத்தோட அப்படி பூத்து குலுங்கும், ரொம்ப அழகான ஆசிரமம். அப்புறம் பல தீர்த்தங்கள்லாம் இருக்கும் வழியில, சுனையில தீர்த்தங்கள் பல தீர்த்தங்கள். அப்புறம் மணிவாசகருக்குன்னு ஒரு கோவில் அங்க இருக்கான். அது நம்மளுக்கு சில சமயம் பாக்குறோம், சில சமயம் எங்க இருக்குன்னு தெரியல. அது அது இருக்கு ஒரு இடத்துல நின்று நமச்சிவாய அப்படின்னு நம்ம உறக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் அமைதியா இருக்குமா. அப்புறம் அந்த நமச்சிவாய நமச்சிவாயன்னு எதிரொலிக்குமா ஒரு பாறையிலிருந்து. அது ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த மாதிரி ஒரு பிரசித்தம் இருக்கு. ரொம்ப அது ஆச்சரியமான விஷயம். அது குகை நமச்சிவாயர் கோவில்னு ஒன்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம போகிற வழியில அத்தனை இருக்கு. கிரி பிரதட்சணம் பண்ணும்போது நம்ம இறைவனுடைய நாமத்தை வாயினால் பாடிக்கொண்டு, வாயினால் பாடி மனத்தினால் நினைவித்து மனத்தில் வந்து சிவ பஞ்சாட்சரத்தையே நினைச்சிட்டு அருணாச்சல மகிமையை வாயினால் பாடிக்கொண்டு நம்ம இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நடுப்புற இதெல்லாம் ரொம்ப சுவாமி ஈடுபாடோட போகும்போது இதெல்லாம் நம்ம கண்ணில் படுறது அதெல்லாம் பார்த்துட்டே கிரி பிரதர்ஷனம் பண்றது ஒரு ரொம்ப அழகான ஒரு நல்ல அனுபவம். இந்த மாதிரி கிரி பிரதர்ஷனம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது இன்னொரு ஒரு சித்த புருஷர் ஒருத்தர் வந்து சேஷாதிரி சுவாமிகளை சொன்னேன். இப்ப அடுத்தது அருணகிரிநாதர். எல்லாருக்கும் அருணகிரிநாதரத்தி ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அவருடைய முழு சரித்திரத்தையும் சொல்றதுக்கு அவகாசம் இல்ல. அவர் பிறந்தது வந்து 1450 வருஷம் திருவெண்காட்டார் முத்தம்மை தம்பதிகளுக்கு பிறக்கிறார். இரண்டாவது குழந்தை அவர் பிறந்ததனோ காவிரி பூம்பட்டினத்துல. ஆனா அவ அப்பா வந்து காசியை நோக்கி போயிடுறா. அப்பா ரொம்ப காலம் திரும்பி வரவே இல்ல. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அக்கா வந்து திருவண்ணாமலையில இருக்கா. அதனால அம்மாவும் இந்த பையனுமா என்ன பண்ணா அக்காவோட சேர்ந்து இருக்கலாம், நம்ம தனியா இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம்னு காவிரி பூம்பட்டினத்துல இருந்து குடுத்தனத்தை கலைச்சிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டா. அப்போல இருந்து அருணகிரிநாதர் திருவண்ணாமலை வாசம். எல்லாரையும் பாருங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால சுவாமி வந்து ஈர்க்கிற தன் பக்கம். அண்ணாமலையானுக்கு அப்படி ஒரு மகிமை. அருணகிரிநாதர் இங்க வந்துடுறாரு. வந்துட்டு அவர் சின்ன வயசுல எல்லாம் சுவாமியை பத்தி நினைப்பில்லாத வேற ஆசை பெண்ணாசை இப்படி எல்லாம் இருந்திருந்திருந்தார். அப்புறம் நோய்வாய்ப்பட்டு அவருக்கு வந்து பிடிக்கல, இந்த உயிரையே விட்டுள்ளாங்கும் போது அந்த கோபுரத்தின் மேல இருந்து கீழே விழற அந்த சமயத்துலதான் முருகப்பெருமானி, ஏன்னா பூர்வ ஜென்மத்திலாம் அவர் பெரிய முருக பக்தரா இருந்திருக்காராம். முருகப்பெருமானி இப்ப ஆட்கொள்ளும் சமயம் வந்துவிட்டு அருணகிரிநாதரே நம்ம ஆட்கொள்ள வேணும், அருணகிரின்னு அவர் தான் கூப்பிட்டாராம். முருகர் கூப்பிட்டதான் அருணகிரிநாதா கூப்பிட்டு அவரை கையில அப்படியே ரெண்டு கையாலையும் அப்படியே தாங்கி அவரை பிடிச்சிருந்த அருணகிரி மில் அப்படின்னு சொல்ற அது அருணகிரிநாதருக்கு காதல உயர்ந்து அப்படியே கண்ணை திறந்து பாக்குறார். மயில் மேல் முருகன் வள்ளி தேவியான சமயரா காட்சி கொடுக்கிறார். அப்புறம் அவருக்கு உபதேசம் பண்ற, சும்மா இரு சொல்லற அப்படின்னு உபதேசம் பண்ற. இந்த உபதேசத்தை கேட்டுட்டு அருணகிரிநாதருக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே மௌனமா இருந்துட்டார், நிஷ்டையில இருந்துட்டார். அன்னையிலேருந்து சாந்தமா நிஷ்டைதான் அவர், பேசாம நிஷ்டையிலேயே இருக்கார் பல வருஷங்கள். முருகப்பெருமானுக்கு அவர் வாயினால் திருப்புகளை பாடி கேட்க வேண்டும் என்ற அவா. அதனால அருணகிரி பாடுங்கிறார் ஒரு நாளைக்கு. அப்ப அருணகிரியார் பேச ஆரம்பிக்கிறார், எனக்கு பாட்டெல்லாம் வராதேப்பா, நான் அதெல்லாம் கத்துக்கலையே, ஒன்னும் பண்ணல, நான் வீணா தவிச்சுட்டேன் என்னுடைய சின்ன வயசெல்லாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுற. அப்படி எல்லாம் நினைக்காதப்பா, முத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு பாடு, உனக்கு வரும் தன்னால வரும் அப்படிங்கிற. அப்பதான் முத்தை திருப்பத்தி திருநகை அப்படிங்கிற பாடல பாடுற. முத்தை திருப்பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்து கொருவிட்டு குருபரையனவோதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முப்பட்டது கட்டி திருவரு முப்பத்துவ வர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கணையொரு வற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்டத்தி கிரியிலிரவாக பத்தத்தில தத்தை கடலிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்க பதவை துப்பை ரவி திக்கொத்தல் அடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பறி அட்ட வைரவர் கொக்கு தொகு தொக்கு தொகுதகு சித்திர பவுரி குத்திரியடலை எனவோத கொத்துப்பறை கொத்த களமிசை குக்கு துகு குக்கு துகுகு குத்தி புடை குக்கு திடியன முதுகூகை கொப்பொற்றைய நற்பற்ற உணரை வெட்டி பலையிட்டு உலகில் குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே பெருமாளே பாட ஆரம்பிச்சுட்டார். மாதிரி அப்புறம் பல திருப்புகள் அவர் பாடியிருக்கார். அருணகிரி இங்கேயே அவர் வந்து 78 திருப்புகள் பாடியிருக்கார். திருவண்ணாமலை இசனை புகழ்ந்து திருவண்ணாமலை கஷேத்திரத்தில் அவர் பாடின திருப்புகள் வந்து 78 திருப்புகள் பாடியிருக்கார். அந்த மாதிரி அவ்வளவு திருப்புகள் பாடிட்டு அப்புறம் பார்த்தா ரமண மகரிஷி அடுத்தது. ரமண மகரிஷியும் பிறந்தது திருவண்ணாமலையில் இல்ல, மதுரைக்கு தென்கிழக்கு திருச்சுழி அப்படின்னு ஒரு சிவஸ்தலத்துல பிறந்திருக்கார். இந்த திருச்சுழிங்கிற ஸ்தலம் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாச்சகர் எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. சுந்தரமையர் அழகம்மை அப்படிங்கிறது அவருடைய பெற்றோர்கள். இரண்டாவது மகனாக பிறந்தார் இவர். வந்து பிறந்த 1879 வருஷம், அதாவது சேஷாதிரி சுவாமிகளும் ரமண மகரிஷியும் கான்டெம்பரரி சமகாலத்தவர். அவர் வந்து 1870, இவர் 79 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கார் ரமண மகரிஷி. இந்த மாதிரி இவர் வெங்கட்ராமன் இயற்பெயர். இவருக்கு இவருக்கு இந்த திருவண்ணாமலை அருணாச்சலம்ங்கிற சொல்லு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையே ஸ்மரண பண்ணிட்டே இருந்தார். அது எங்க இருக்கு, அங்க போகணும் போகணும் போகணும்ங்கிற ஒரு மனசுல ஒரு அந்த இது எழுச்சி இருந்துட்டே இருந்தது. அருணாச்சலம் எங்க போகணும், திருவண்ணாமலை எப்படி போகணும், அங்க போகணும் போகணும்னு அந்த இது அர்ஜி இருந்துட்டே இருந்தது அவரோட மனசுல. இப்படி போயிட்டே இருந்தார். 16 வயசு முடிஞ்சது, 16 வயசு நடக்கிறது. 1896 திருவண்ணாமலைக்கு போயிட்டார் அவர். திருவண்ணாமலையில போய் அங்க சாதாரணமா அப்படியே இருந்தார். அவரை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணிட்டு இருந்தா, பைத்தியம் போல இருக்கு, ஒன்னும் தெரியாது அப்படின்னு. சின்ன வயசு 17 வயசு பையன், எல்லாரும் நிஷ்டையெல்லாம் இருந்தா எல்லாரும் கேலி பண்ணுவாளாம். சில பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் அவர் மேல கல்லெல்லாம் தெரிவாளாம். அப்புறம் பார்த்தார், இது நம்மளுக்கு சரிப்படாது, நம்ம வந்து எந்த சந்ததியும் இல்லாத ஒரு காமா ஒரு இடத்துல இருக்கணும்னு விட்டு பாதாளலிங்கம் ஒரு குகையில இருக்கான், அந்த குகை கோயிலுக்கு போயிடுற. அங்க யாருக்குமே தெரியாது, அங்க போய் உட்காந்து நிஷ்டையில அமர்ந்தார். அங்க வந்து நிலம் இடம் பார்த்தேன்னா தர வந்து சதுப்பு நிலமா இருக்குமா, களிமண் இதுவா இருக்கு. அங்கேயே உட்காந்துட்டார். இந்த தொடையெல்லாம் அப்படியே வெறும் வேஷ்டியெல்லாம் சின்னதா கட்டின்னு இருக்காரா, அதனால இந்த தொடை அதெல்லாம் அப்படியே அந்த சதுப்பு நிலத்துல பட்டு வருஷ கணக்கா அதுலயே உட்காந்தே இருந்திருக்காரா. அப்படியே அது அந்த அந்த மண்ணெல்லாம் அவரோட ஸ்கின்னையே அரிச்சு கொடுத்து, இந்த தோலையே அரிச்சு நிறைய அப்படியே புழு பூச்சி பெரும்பு அப்படி எல்லாம் வந்து கரையான் அப்படி எல்லாம் வந்து அப்படியே ரத்தம் சீயுமா இருந்து அப்படியே பிடிச்சு நடுத்தான். இவர் உடம்பு அப்படியே அந்த அந்த இடத்துலயே அப்படி கம் மாதிரி செவிக்கால் மாதிரி பிடிச்சு நடுத்தும். அப்படியே உட்காந்துருக்கார். ஆனா இந்த சேஷாதிரி சுவாமிகளுக்கு, அவர் ஒரு பெரிய சுவாமிகளாச்சே, அவருக்கு எல்லாம் தெரியுமே, அவர் இதை கண்டுபிடிச்சிட்டார். இங்க உள்ள ஒருத்தர் இருக்காருன்னு அவர் நிறைய பேர் ஆயிஷன் வந்து, இங்க ஒரு சின்ன சாமி இங்க இருக்கிறாரு அப்படின்னு ஆயிஷன் வர்றார். நிறைய பேர் இங்க வந்து பாக்குற அந்த கோலத்தை பார்த்து எல்லாருக்கும் ஒண்ணுமே புள்ள, எத்தனை வருஷமா இவர் அன்னா ஆகாரம் இல்லாத தண்ணி கூட இல்லாத இப்படி உட்காந்துருக்க நிஷ்டை இல்லைன்னு யாருக்கும் புரியல. அப்புறத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு எப்பவாவது தண்ணி முழிக்கிற சமயத்துல இத்தினோண்டு தண்ணி இத்தினோண்டு கஞ்சி ஏதாவது கொடுப்பாளாம் யாரானு வந்து. அப்புறம் அவன் அம்மாவுக்கு இது தெரிஞ்செடுத்து இவர் இங்க இருக்காருன்னு, அம்மாவும் இங்க வந்து அவரோட சிஷ்யர்களோட சேர்ந்து அம்மாவும் இருந்தாலும் கடைசி காலம் வரைக்கும் அவளும் இருந்திருக்கா. 1916 அன்னையும் இந்த சிஷ்யர் கூட்டத்துல சேர்ந்துட்டா. அப்புறம் 1950 ஒரு ஜோதி, ரமண மகரிஷி நிஷ்டையில இருக்கும்போது ஜோதி இப்படி போச்சுன்னு எல்லாரும் பார்த்தா. அந்த ஜோதி தான் ரமண மகரிஷி இறைவனோடு இரண்டரை கலந்தார். இந்த மாதிரி திருவண்ணாமலை கஷேத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 2-3 பேர், இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரியாதவா நிறைய பேர் இருக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் சித்த புருஷர்கள் அங்க இருக்கா. அந்த மாதிரி நிறைய சித்த புருஷர்களை தன்னகத்தே கொண்டது இந்த திருவண்ணாமலையானது அந்த திவ்ய கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துல முக்கியமான 2 சமாச்சாரங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, பிரம்மன் விஷ்ணு இவா 2 பேருக்கும் தேடி கிடைக்காத அந்த மாதிரி ஜோதியா எழுந்து சிவபெருமான் காட்சி அளித்தார். இவர் வந்து அடியை தேடுறதுக்கு பந்தி ரூபம் எடுத்துட்டு கீழே பாதாள லோகத்துக்கு போறார். பிரம்மனோ அன்னபட்சி ரூபத்துல நான் தலையை முடிய தேடுறேன்னு சொல்லிட்டு போனார். அடி முடி ரெண்டுமே தெரியாது, ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்ற இல்லையா. அந்த மாதிரி ஜோதி ஸ்வரூபமாக நின்று அவ 2 பேருமே இந்த ஜோதிய வணங்கி ஆசி பெற்றிருந்தார். அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து, உமையம்மைக்கு இடம்பாகத்தை கொடுத்த ஸ்தலம் இதுதான். உமையம்மை இங்கு ரொம்ப காலம் இங்கு வந்து உமையம்மை நிஷ்டையில் இருந்து சிவனுக்கு பூஜை பண்ணி சிவபெருமானுடைய இடம்பாகத்தை பெற்றாள். அதனால அந்த 2 முக்கியமான விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. அப்புறம் இன்னொன்று, இங்க மதிய மர திருவிழான்னு ஒண்ணு ரொம்ப விசேஷம். ஏன்னா ஸ்தலவிருட்சம் வந்து இங்க மதிய மரம் தான். உற்சவமூர்த்தி உற்சவ காலத்துல அந்த வீதி பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணிட்டு இந்த மதிய மரத்தை 10 தடவை சுத்துவாராம். இந்த 10 தடவை சுத்தும் போது ஒரு ஒரு வாத்தியத்தை இசைப்பாளாம். அது இந்த ஊர்ல ஒரு விசேஷமான இது. ஒவ்வொரு வாத்தியம் நாதஸ்வரம், ஒரு சுத்துக்கு நாதஸ்வரம் வாசிப்பாளாம், ஒரு சுத்துக்கு ஒத்து, ஒரு சுத்துக்கு மேளம், தாளம், ஒரு தடவை மிருதங்கம், ஒரு தடவை வேதம், ஒரு தடவை தேவாரம், ஒரு தடவை அந்த மாதிரி 10 சுத்துக்கும் 10 தினசில சுவாமிக்கு ஆராதனை பண்ணுவாளாம். இந்த மாதிரி மக்களின் மனையுருளை போக்கி ஞான விளக்கை ஏற்றும் அருணாச்சலேஸ்வரர் அவர். நம்ம எல்லாம் பார்த்து நல்ல வழியில நம்மை ஆட்கொள்றதுக்கோசரம் அவர் திருவண்ணாமலையில காத்துருக்கார். நம்ம என்னைக்கு போனாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மள கூப்பிட்டு வா வா அப்படிங்கிற. அந்த மாதிரியான இந்த திருவண்ணாமலை கஷேத்திரத்துல சைவ சமய குறவர்கள்லாம் 4 வரல 3 பேர் இங்க பாடல் பெற்று பாடல் வந்து பாடியிருக்கா. ஞானசம்பந்த பெருமான் 2 பாடல்களை பாடியிருக்கிறார். நாவுக்கரசு பெருமான் வந்து 3 பாடல்கள் பாடியிருக்கார், 3 பதிகங்கள். மாணிக்க வாசகர் வந்து திருவம்பாவை பாடியிருக்கார், அதோட திரு அம்மானையும் பாடியிருக்கார். அது வந்து இந்த கஷேத்திரத்தில் தான். இப்ப அதுல ஒன்னொன்னா பாடலாம். திருஞான சம்பந்தர் எடுத்துப்போம். திருஞான சம்பந்தர் 2 பாட்டுல முதல் பாட்டு வந்து பண் நட்டபாடை. நட்டபாடைனா என்ன, என்ன ராகம் அந்த பண்ணன அந்த காலத்துல ராகத்துக்கு பண்ணுன்னு சொல்லுவா. அவருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுல ராகம்ங்கிற பேர் கிடையாது, அதுக்கு பதிலா பண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு ஈக்குவாலன்ட் ராகம் இந்த காலத்துல என்ன ராகம்னு பார்த்தா கம்பீர நாட்டை, உண்ணாமலை உமையாளுடும் அப்படிங்கிற பதிகம் அது.
உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாவணி திகழ மன்னார்ந்தன அருவி தீரை மழலை மூழவு அதிரும் அண்ணாமலை தொழுவினை வழுவண்ணம் அருமே
இந்த அண்ணாமலையானை தொழுவார் வினை வழுவா வண்ணம் வருமே. வழுவா வண்ணம்னா கண்டிப்பா கண்டிப்பா அதன் வினையெல்லாம் போயிடும். தீவினை நம்ம செய்த தீவினைகள்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிறத அவர் அடுத்த பாட்டு ஒரு பாட்டுல இந்த நிகழ்ச்சி அடிமுடி காணாமல் ஜோதியாக எழுந்தாரு அந்த நிகழ்ச்சியை பற்றி அடுத்த பாடல் பாடுகிறார்.
விளைவார்கி படமூரிய கடல்வன்னும் வேத கிளர் தாமரை மலர் மேலூரை கேடில் புகழோனோ அழவாவண்ணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருகன் உமை தலைவன்னடி சரணே வெந்துந்திய கதிரோன்மொழி விலகும் விரிதாரல் அம்புந்தினையெல்லைதார் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலு குளிகாடு ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே திருச்சிற்றம்பலம்.
இரண்டாவது பாடல் என்னன்னா அந்த அண்ணாமலையே ஞானசம்பந்த பெருமாளுக்கு சிவகுருவமாக காட்சி கொடுத்தாராம். அண்ணாமலை ஈசன் அப்படி காட்சி கொடுத்தாராம். அந்த மலையை கண்டு அவர் அந்த காட்சியை கண்டு அப்படியே புலகாங்கிலம் அடைஞ்சு இந்த இரண்டாம் பாட்டை பாடுறார். இந்த இரண்டாம் பதிகம் வந்து பூவார் மலர் கொண்டு, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். இந்த உலகத்தில் இருக்கிற அடியவர்கள்லாம் பூக்களை கொண்டு உன்னை தொழுகிறார்கள் அப்பா. புகழ்வார் வானோர்கள், வானோர்கள் வந்து உன்னை புகழ்கிறார்கள். நீ என்ன பண்ணின, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார். முப்புறங்களை எரித்தவன் சிவபெருமான் இல்லையா. இந்த மூன்று ராட்சசர்கள் இருந்தா இல்லையா, அந்த ராட்சசர்கள் எல்லாம் முப்புறங்களால் மத்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்திருந்தா அந்த திரிபுர. அதனாலதான் அவருக்கு வந்து திரிபுராந்தகன் திரிபுர சுந்தரி அம்பான்லாம் பேரு. அந்த மாதிரி அவர்களை எல்லாம் அழித்து அவர்களுக்கும் அருள் செய்தாயே. தூமாமலை நின்று அதிர வெறுவி தெருவின் உரையோடும் ஆமாம்படை வந்து அணையும் சாரை அண்ணாமலையாரே. நல்ல மழை பெய்யறது இப்ப மாதிரி, அந்த மழை பெய்யும் போது அந்த சாரலுக்கு பசுக்கள் எல்லாம் கூட இந்த அண்ணாமலையாருடைய அந்த மலை இருக்கே அந்த மலையில வந்து ஒதுங்கி தங்கி ரொம்ப சந்தோஷம் அடைகிறது. அப்படி ஒரு விசேஷமான மலை இது அப்படிங்கிறவர்.
மலர் கொண்டு அடியார் தோருவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தோருவார் புகழ்வார் வானோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தோருவார் புகழ்வார் வானோர்கள் புறங்கள் எரித்த மூவார் புறங்கள் எரித்த மூவர்க்கு அருள் செய்தார்
நிமலர் ஒரே கோவில் அப்படிங்கிற நினைச்சாலே தொழுவாருடைய பாவத்தை தீர்த்து விடுவான் அண்ணாமலையார். நம்ம தான் ஏற்கனவே சொன்ன நினைக்கவே முக்தி கொடுப்பான் அண்ணாமலையை நினைத்தாலே போது முக்தி கொடுப்பான். அதை வந்து ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகத்தில் பாடுகிறார். அருணாச்சலத்தை நினைச்சாலே நம்மளுக்கு வந்து முக்தி அப்படிங்கறது இவரே சொல்லிட்டார். அப்புறம் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மூணு பதிகங்கள் பாடுற ரொம்ப அருமையான பதிகங்கள் மூணுமே.
ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமி தோள் சுடரு மது படையினானே ஆரிய அமரர் கோவே ஆரிய அமரர் கோவே அணியமலையுளே நீதியாய் நின்னையல்லால் நினையுமா நினைவிலேனே. ஓதி மாமலர்கள் தூவி
ஓதிமா மலர்கள் தூவி உமையவள் பங்கா உமையவளுக்கு இடப்பாகத்தை கொடுத்தவனே ஜோதியே ஆதியே அமரர் கோவே அணி அண்ணாமலையில் அண்ணாமலையில் இருப்பவனே நீதியால் நின்ன எல்லால் நினையுமா நினைவிலேனே. உன்னை விட்டா நான் யாரதான் நினைக்க போறேன், உன்னையே தான் நினைச்சிருக்க, வேற ஒரு நினைவு என்னுடைய நெஞ்சத்தில் வராது. திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்றார். அவர் ஏற்கனவே திரு அங்க மாலைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்க திருப்பூந்துருத்தியில் இருக்கும்போது, அதுல ஒரு ஒரு அங்கத்துக்கும் இறைவன் சம்பந்தப்பட்டு எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். தலையே நீ வணங்காய், இறைவனையே வணங்கு, கண்ணால் இறைவனையே பாட்டு, அந்த மாதிரி அவர் ஒன்னொன்னுக்கும் சொல்லும் போது நெஞ்சத்துக்கு நெஞ்சே நீ நினையாய், யார நினை நீ அந்த இறை
மலை மங்கை மாண்டாளனை நெஞ்ச நீ நினையாய்.
என்ன யார நினைக்க போறேன்பா, ஒன்னா நினைச்சிருக்கேன் அப்படிங்கிறார். அடுத்த இன்னொரு பாடல்ல வந்து பண்டனை வென்ற இன்சொல் பாவையோர் பங்க, அந்த அன்ற இன்சொல் பாவையோர் பங்க, பெருமை உமையை இடபாகத்துக்கு இடபாகத்தையும் உமையவளுக்கு கொடுத்தவனே சொல்லிருக்கலாம். பண்தனை வென்ற இன்சொல்லாம் அந்த அம்பாளுக்கு, பண்தன இசை ராகம்னு சொல்றோம் இல்லையா, இந்த இசையையே வென்ற இன்சொல் உமையம்மையுடைய சொல் வந்து அவ்வளவு இனிமையா இருக்கும், அவ்வளவு சாஃப்ட் ஸ்போக்கன் பாலே அந்த மாதிரியான உமையம்மை. அவர் சொன்னதுக்கு நிறைய ஆத்தன்டிகேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா நிறைய ஸ்தலத்துல உரையும் இறைவிக்கு பெயர்களை பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பெயர் கொடுத்திருக்காங்க. திருமறை காடுல தேனை பழித்த மொழியம்மைன்னு பேரு, தேனையே பழித்த மொழியம்மை, அப்படி ஒரு ஸ்வீட் மொழியா அவளுக்கு. திருவாய்மூர்ல பார்த்தீங்கன்னா பாலின் நன்மொழியாள், அங்கு உள்ள இறைவிக்கு பெயர் வந்து பாலின் நன்மொழியாள். தேவூர்ல தேன்மொழி அம்மை, திருவிடமர்னு ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல பார்த்தா யாழினம் நன்மொழி அம்மை, அவ்வளவு உண்மையா இருக்கு அவருடைய அவருடைய பேச்சு. திருப்புறம்பயம்ல கரும்பன்ன சொல்லல், திருச்சாய்க்காடுல குயிலினும் நன்மொழி அம்மை. இந்த மாதிரி உமையம்மைக்கு வந்து இந்த மாதிரி பெயரே இப்படி இருக்கு, அதையேதான் நம்ம அப்பர் பெருமானும் சொல்றார். பந்தனை என்ற இன்சொல் பாவையோர் பங்க நீலகண்டனே, ஒன்றை கடவுளை எல்லாம் சொல்லிட்டு உன்னையெல்லாம் சொல்லுமா சொல்லில்லேனே, உன்னை பத்தி பேசுறதுதான்ப்பா பேச்சு, மற்றதெல்லாம் பேச்சு, வெறும் பேச்சு. உன்னை பத்தி பேசுறதுதான் பேச்சுங்கிற உண்மையெல்லாம் சொல்லுமா சொல்லிலேனே.
வாயே வாழ்த்து கண்டாய்,
இதே பாடலாம் அவர் இன்னொரு பாட்டுல பாடினத பாடிக்காங்கிற.
வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை ஊறி போட்டு தேய்வாய் காட்டக தாடும் பிறந்தனை வாயே வாழ்த்து கண்டாய்.
அப்புறம் இன்னொரு இந்த பதிகத்திலேயே இன்னொரு பாடல்ல, திரையனை முடியினானே பிஞ்சகா பெண்ணூர் பாகா மறைவலா இறைவா வந்தார் குன்றையாய் வாமதேவாங்கிற. வாமதேவன்கிறது வந்து சுவாமிக்கு ஒரு பெயர். அதாவது இறைவன் எப்படினாக்க ஐந்து திருமுகங்கள் உண்டு இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு. வடதிசையை பார்ப்பது வானம், அகோரம்ங்கிறது தெற்கு திசையை பார்க்கிறது, ஈசான்யம் வந்து கிழக்கு திசை, சத்தியோஜாத்தம் வந்து மேற்கு திசை, சத்புருடம்ங்கிறது நேர்நோக்கி அமையும். இந்த மாதிரி இந்த அஞ்சு முகங்களில் இருந்துதான் சப்த ஸ்வரங்களும் கிளம்பிருக்கு. அதனால சங்கீதத்துக்கு அடித்தளமாக இருப்பவன் நம்ம சிவபெருமான் தான். இதை வந்து தியாகராஜ சுவாமிகள் சொல்றார் பாருங்க.
சத்யோஜாதி பஞ்சவக்ரஜ சரிகம பதநீ வரசத்த ஸ்வர வித்யாலோலம் விதளித காலம் விமல ஹுதய தியாகராஜ பாலம் நாதத்தனு சங்கரம் நமாமி மனசா சிரசா.
இறைவனே சங்கரனே நாதமயமானவன் அப்படிங்கிற. அதனால அதை வந்து நம்ம அத்தர் பெருமான சொல்ற. வாமதேவா இறைவனே உன்னையெல்லாம் யாருதெல்லாம் நினைவிலேன், உன்னையன்றி வேற எதையும் நான் நினைக்கலப்பா. இறைவனையே மனசுல நினைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு சிந்தனையே வராது. எப்படி வெளிச்சம் வந்தால் நம்ம இருள நம்ம துரத்துட்டு வெளிச்சத்தை அனுப்பணும்னு அவசியம் இல்ல, வெளிச்சத்தை கொண்டு வந்தாலே இருட்டு தன்னால போயிடும் வெளியில. அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். இறைவனை எப்ப நம்ம தீபத்தை ஏற்றி வச்சுட்டோமோ அந்த அழுக்கு நம்மளுக்கு கவலையெல்லாம் போயிடும். இப்ப ஒரு சின்ன இது சொல்றேன், ஒரு டீச்சர் என்ன பண்ணாராம், மாணவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். நான் ஒரு ஓட்ட குடத்தை கொடுப்பேன், அந்த குடத்தை ஃபுல்லா நீங்க தண்ணி ஃபுல்லா நிரப்பி எனக்கு காமிக்கணும், காமிக்க முடியுமா அப்படின்னாராம். எல்லா பசங்களும் ஆஹா இதுல எப்படி ஓட்ட கூடத்துல தண்ணி இருக்குன்னா உடனே ஒழுகி குறைஞ்சிருந்தானே வரும், எப்படி ஃபுல்லா காமிக்க முடியும் அப்படின்னு யாருமே அதை அட்டன் பண்ணவே இல்ல. ஆனா ஒரு மாணவன் மாத்திரம் பண்ணினான், அந்த குடத்தை விட பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டான், அந்த பாத்திரத்தை ஃபுல்லா தண்ணி ஒப்பிட்டான், ஒப்பிட்டு அதுல அந்த ஓட்ட குடத்தை அமுழ்த்தி வச்சான். அமுழ்த்தி வச்சான்னாக்கா என்ன ஆச்சு, அந்த ஓட்ட குடத்துல வழியா ஓட்டையில தண்ணி போனாலும் அது மேல மேல ஃபுல்லா கலந்து இருக்கு. சோ குடத்தை ஃபுல்லா காமிச்சிட்டான். அதனால டீச்சர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரி நம்ம மனசு வந்து முழுக்கள இறைவனையே நினைச்சுட்டு இருந்தா வேற எண்ணங்கள் வரத்துக்கு வழி இல்ல, நம்மளுக்கு ஆனந்தமயமா இருக்கும் மனசு. இந்த மாதிரி இவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு ஒரு பாடலும் அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு வந்து அர்த்தம் சொல்லிட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம்,
இரவியும் மதியும் விண்ணும் இருநிலம் புனலும் காற்றும் உரகமார் பவனம் எட்டும் திசையொளி உருவமானாய் அறவுமே மணி கொள் ஜோதி அணியனமலையுளானே பரவுனின் பாதம் அல்லால் பரம நான் பற்றியிலேனே.
உன்னுடைய பாதத்தையே நான் எருக்கி பிடிச்சிருக்கேன்ப்பா, வேற எடையே நான் வந்து தொடல அப்படிங்கிற. உலக ஆசா பாசங்களை விடுறதுக்கு இறைவனுடைய பாத கமலங்களை தான் நம்ம பிடிச்சுக்கணும். உன்னை பிடிச்சிருந்தா இத தன்னால அதை விட்டுடும், அந்த மாதிரி இருக்கணும். அதான் பற்றுக பற்றாம் பற்றினேன்னு வள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா, பற்றுகா பற்று விடற்கு அப்படிங்கிற. அந்த மாதிரி பார்த்தாக்க ராமகிருஷ்ணா காஸ்பல்ல ஒண்ணு இருக்கு, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு இதையும் சொன்னேன். ஒருவன் தெரியாம இருட்டில் அப்படி நடந்து போகும்போது ஒரு கணத்துல விழுந்துட்டானா, அவன் விழுந்தா அங்க ஒரு வேர் இருக்கு, அந்த வேரை வந்து வேர் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ரெண்டு கையால எரிக்கி பிடிச்சுக்கிறான், பிடிச்சிட்டு கத்துறான், யாரும் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தின் இருக்கான். அது ஒருத்தர் காலில் விழுது, வழி போக்குற காலில் விழுது. அவர் என்ன பண்ணுது, பெரிய கயத்தை எடுத்துன்னு வந்து அந்த கயத்தை அந்த கணத்துக்குள்ள விடுற, கணத்துக்குள்ள விட்டு அந்த கயத்தை பிடிச்சுக்கோப்பா, பிடிச்சிரு நான் அவனை தூக்கி இழுத்துடுறேன் அப்படிங்கிற. ஒரு கையால அந்த கயத்தை பிடிச்சுக்கிறான், இன்னொரு கையால அந்த வேற பிடிச்சிருக்கான். அந்த வேற விட்டாதனப்பா அந்த கயத்துல நீ ஏற முடியும், அந்த வேறையே பிடிச்சிருந்தா எப்படி ஏறது அப்படிங்கிற. எனக்கு பயமா இருக்கு சார், இந்த வேற விட்டா அதையும் விட்டுடுவேனா பயமா இருக்கு அப்படிங்கிறது. அதுதான் நம்ம சஞ்சன புத்திங்கிறது. சஞ்சனமே இல்லாம சரண்டரிங் காட், அப்படியே அந்த ரெண்டு கையாலையும் அந்த ரோப்ப பிடிச்சிருந்தா அவன் உழுத்துருவான் இல்லையா, அந்த சந்தேகம் இருக்கு. அந்த மாதிரி எல்லர் ரோப்பா ரூட்டும் பாதைதான். ரோப்பை பிடிச்சுக்கோ இல்லட்டா ரூட்டை பிடிச்சுக்கோ இல்லட்டா ஆசாபாசத்திலயும் அமர்ந்துட்டது. ஒரு கால் இங்க ஒரு கால் இங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பாட. அந்த மாதிரி ஆசாபாசத்தை விடணும்னாக்க இறைவனை எட்டி பிடிச்சுக்கணும். எட்டியா பிடிச்சிருந்தாலும் ஆசாபாசம் விட்டுங்க, அதை இதையும் விட்டு அதையும் பண்ணினா முடியாது. அதுதான் இவர் அப்பர் பெருமான் சொல்றார், பற்றுவ பற்றற்றார் பரவனின் பாதம் அல்லால் பரமனால் பற்றிலுமே. உங்களுடைய பாதத்தை அல்லால் அதை விட்டா வேற எதையுமே நான் பற்றிருக்கல அப்படிங்கிற அப்படின்னா நடத்த உங்களுடைய பாதத்தையே நான் பற்றிருக்கேன் அப்படிங்கிற அந்த மாதிரி அப்பர் பெருமானுக்கு அப்படி இறைவன் கிட்ட அப்படி ஒரு சரண்டர், ஜஸ்ட் சரண்டரிங் காட். அவர் என்ன சொன்னாலும் கேட்பார், இல்ல குதினா குதிப்பார், அங்க போனா போவார். அந்த மாதிரி ஒரு அப்பர் பெருமானுடைய நினைவு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த தேவாரங்களை எல்லாம் நம்ம படிச்சு படிச்சு அவளுடைய அந்த புண்ணிய புருஷர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் திருப்பி 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 ஒரு தடவை படிச்சா போறாது. நிறைய தடவை படிச்சு படிச்சு அந்த தேவாரத்தை படிச்சு 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 கொட்ட கொட்ட குழவை அந்த இதுவும் பூ குழவியாளிடம் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க. குழவி என்ன பண்ணுமா, பூ எங்கேயோ பிறக்கிறது அதை கொண்டு போய் தன்னோட கூட்டுல வச்சுட்டு கொட்டிண்டே இருக்கணும். அதை கொட்ட கொட்ட அந்த புல் வந்து குழவியாயிடும். அந்த மாதிரி நம்ம இறைவனுடைய சிந்தனைய இறைவனை பத்திய சிந்தனையே வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல புண்ணிய கதைகளை எல்லாம் இந்த அவள்லாம் வந்து ரொம்ப பெரிய மனுஷா ஆவாள்லாம், ரொம்ப பெரியவாள்லாம். அப்பர் சரித்திரம் எல்லாம் படிச்சாக்க அப்படியே எங்களுக்கே தோணாது, நம்மளுக்கு படிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப அழகான சரித்திரம் அப்பர் திருஞான சம்பந்த நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் படிச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஜென்மம் இல்லாட்டாலும் இந்த வாசனை கொஞ்சம் அடுத்த அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரலாமான்னு ஒரு ஆசைதான். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நல்லத்துக்கு ஆசைப்படலாம். என்ன மறந்துட்டா நான் வந்து வாழ முடியுமா அப்படிங்கிற அடியேன் மறந்து உயிவனோ, உன்னை திருவண்ணாமலையானே உன்னை மறந்து என்னால் உய்ய முடியுமாப்பா அப்படிங்கிற நீதான் எனக்கு எல்லாமே. வானமை மதே சூடியமை தேனமை திருவண்ணாமலையன்னை இகழ்ந்தார் புறம் மூன்று ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ. இந்த மாதிரி பத்து பதிகங்கள் இருக்கு, எல்லாத்திலையும் மறந்து உய்வனோ மறந்து உய்வனோ, உன்னை நான் மறந்து உய்வேனோ, எனக்கு வாழ்க்கை இல்லையே பாரு, உன்னை மறந்தா எனக்கு வாழ்க்கை ஏது, நீதான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கடைசி அடியிலையும் அது வரும். ஒரு ஒரு நாலு லைன்லயும் கடைசியில அது வருது. மத்தனை மதையானை உரித்து என் சித்தனை திருவண்ணாமலையினை முத்தனை முனிந்தோர் புறமூன்று மீது அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ. பத்து பதிகங்களையும் இடையே அவர் சொல்றார். இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அர்த்தங்கள் எல்லாம். இந்த மாதிரியான அப்பர் பெருமானுடைய பாடல்கள் ரொம்ப அழகு. அப்பரருடைய மூணாவது தேவாரத்தை பார்த்தீங்கன்னா தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடித்தாடி அண்ணாமலை கையை தொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே. தேடி சென்று திருந்தடி ஏத்துமே, நம்ம தேடிட்டு போனோம் அண்ணாமலையான, நம்ம தேடின்னு போனா அவன் நம்மள நாடி வருவானா, நாடி வந்தவர் நம்மையும் மாட்கொள்வார். என்ன அழகு பாருங்க, நம்ம ஒரு ஸ்டெப் பகவானை நோக்கி போனோம்னா அவன் பத்து ஸ்டெப் நம்மளை எடுத்து நம்மளை பார்த்து வைக்கிறான், நம்மளை நோக்கி அவன் வரானா. அதான் அப்பர் பெருமான் சொல்ற, தேடி சென்று திருந்தடி ஏத்துமே நாடி வந்தவர் நம்மையும் மாட்கொள்வார், நம்மள நாடி அவன் வந்து நம்மையும் மாட்கொள்வாரப்பா. இது வந்து அவர் நம்மளுக்கெல்லாம் சொல்ற ஒரு அட்வைஸ் தான். அதெல்லாம் அப்பர் பெருமானுடைய பாட்டுகள்ல பாத்தீங்கன்னா எல்லா தேவாரத்திலையும் நம்மளுக்கு அட்வைஸ், அவ்வளவு அட்வைஸ் இருக்கும். அவர் தனக்கு தனக்குன்னு சொல்லிப்பார். தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை மாதிரி தனக்கு தனக்குன்னு சொல்லிக்கிறதெல்லாம் அவர் தனக்கு இல்ல, அவர் ஆல்ரெடி அட்டைன்டு, நம்மளுக்கோசரம் அவர் சொல்றார். அதனால அதுல எல்லாம் எல்லாத்திலயும் ஒரு ஒரு கருத்து இருக்கு. ஆடிப்பாடி அண்ணாமலை கை தொழில் ஓடிப்போம் நமதுள்ள வினைகளை, ஆடிப்பாடி நம்ம அண்ணாமலை கை தொழுவோம் நம்ம நம்ம வினைகள்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிற அந்த மாதிரி முந்தி சென்று முப்போதும் வணங்குமே. முந்தி சென்று முப்போதும் வணங்குமின் அந்தி வாயொலியான் தன் அண்ணாமலை சிந்தியாயழுவார் வினை தீர்த்திடோ கந்தமாமலை சூடும் கருத்தமே. முந்தி சென்று முப்போதும் வணங்குவீர், வணங்குமில் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாரு. முந்தி சென்று முந்தினா என்ன, சுவாமியை வணங்கறதுக்கு அதாவது அவ்வளவு ஆசையோட போனோங்கிற முந்தி சென்றுன்னா நம்ம வந்து அப்புறம் முப்பதும் வணங்கணும், மூணு கார்த்தால எப்பவுமே வணங்கணும். அதுல முக்கியமா அந்தி நண்பகல் கார்த்தால இந்த மூணு வேளையும் இறைவனை கண்டிப்பா நினைந்தோ அந்தி வாழ்வொழியான் தன் அண்ணாமலை என்ன பண்ணுவான், நம்முடைய வினையெல்லாம் தீர்த்துடுவான் அப்படின்னு அத்தர் பெருமான் சொல்றார். அவர் என்ன சொல்றேன்னா சீக்கிரமாவே போய் வணங்குங்கிற, வேற ஒண்ணும் இல்ல, முந்தி சென்றுனா சீக்கிரமா போய் அண்ணாமலைக்கு சீக்கிரம் எல்லாரும் போங்க வணங்குங்கிற. ஒன்றே செய்யணும் வேண்டும், அதை நன்றே செய்யணும் வேண்டும், அதை இன்றே செய்யணும் வேண்டும், இன்னே செய்யணும் வேண்டும் இல்லையா, அதை இப்பவே செய்யுங்கோ. போஸ்ட்போன் பண்ணினா அது அப்படியே போயிடும், ஆறின கஞ்சி பழங்கஞ்சியும்பா அது அப்படியே போயிடும், அதனால உடனே எல்லாம் கிளம்புங்கோ அப்படிங்கிறார். இவர் ஏற்கனவே அத்தர் பெருமான் ஒரு பாடல்ல சொல்றார், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், எத்தனை நம்மதான் வணங்கிட்டு இருக்கேங்கிறார் இந்த மாதிரி. அப்புறம் அந்தியன் நண்பகலும் அஞ்சு படம் சொல்லின்னு ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் ஒன்னு இருக்கு. அப்புறம் மணிவாசக பெருமான் இங்க வர்றார் இந்த திருவண்ணாமலைக்கு. அவர் வாதவூரில் பிறந்து திருப்பெருந்துறையில் இறைவனாலேயே குருவடிவாக இறைவனே வந்து அவருக்கு தீட்சை கொடுத்து உபதேசம் பெற்று அங்கிருந்து எல்லா சித்திகளையும் பெற்று உத்தர கோசமங்களை வந்து அங்கு அஷ்டமா சித்திகளை பெற்று அங்கிருந்து சோழநாட்டு திருத்தலங்களுக்கெல்லாம் திருவாரூர் போன்ற தலங்களுக்கெல்லாம் வந்து சீர்காழிக்கு போயிருக்கார். அப்புறம் அப்படியே வடக்கு நோக்கி வரும்போது திருவண்ணாமலைக்கு வரார். அவர் திருவண்ணாமலைக்கு வந்தபோது அப்ப மார்கழி மாசமா, மார்கழி மாசம்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் விடுகாத்தால எழுந்து வாசல்ல கோலம் போட்டு எல்லாரும் வந்து பஜனை பாடல்கள் எல்லாம் பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி திருவண்ணாமலையிலேயே அப்ப கன்னி பெண்கள் நிறைய பெண்கள் எல்லாம் விடியற் காலையில் எழுந்து வாசல்ல பெருக்கி கோலம் போட்டு மெழுகி சுத்தம் பண்ணி எல்லாரும் ஒத்தர் வீட்டுக்கும் போய் எல்லா பெண்களையும் அழைத்துண்டு வந்து பக்குவம் மனப்பக்குவம் அடைந்த பெண்கள், இறைவனிடம் பக்தியின் பக்தியாகிய பக்குவத்தை நன்றாக பெற்ற பெண்கள், இப்ப அந்த ப்ராசஸ்ல இருக்கிற அந்த பெண்களையும் அழைத்து வாங்க எல்லாரும் வாங்க நம்ம இறைவனை அண்ணாமலையானை பாடுறதுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து கூட்டமா போய் மதனை பாடல்களை பாடிக்கொண்டே போய் அந்த நீராடி அந்த கொள்கையில் போய் நீராடி விட்டு இறைவனை வணங்கறதுக்கு வரா. அதை இவர் பார்க்கிறார் மாணிக்க வாசக பெருமான். அப்ப அவருக்கு மனசுல அந்த திருவம்பாவை தோன்றுகிறது, அந்த பெண்கள் பாடுவது போலயே அவர் பாடுகிறார். 20 பாடல்களும் ரொம்ப அற்புதமான பாடல்கள், அதுல உள்ளர்த்தங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த உள்ளர்த்தங்களுக்கு ஒரு 5-6 நாள் நம்ம சொல்லலாம், தாத்பரியம்லாம் அத்தனை இருக்கு, அத்தனை விசேஷமான பாட்டுக்கள் இருக்கு. அது என்னன்னா உத்தராயணம்ங்கிறது என்னது, எப்போனா தை மாசத்திலிருந்து ஆணி மாசம் வரைக்கும் உத்தராயணம், அது வந்து தேவர்களுக்கு பகல் பொழுதான். அதே மாதிரி தட்சிணாயணம் வந்து ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் தேவர்களுக்கு இரவு பொழுது. இப்ப மார்கழி மாசம்ங்கிறது இரவு முடிஞ்சு பகல் கிளம்புற நாழி, அதாவது விடியற்காலை. அதனால இந்த விடியற்காலை வந்து தேவர்களுடைய உலகத்தில் அது விடியற்காலை, நம்மளுக்கு அது மார்கழி மாசம், ரொம்ப விசேஷமான மார்கழி மாசம். அதனால நம்ம அதுல வந்து அந்த அதான் பகவத்கீதையிலேயே பகவான் என்ன சொல்றார், கிருஷ்ணர் மார்கழி மாசங்கள் எல்லாம் நான் மார்கழி மாசமா இருக்கேன் அப்படிங்கிறார். அதனால ரொம்ப விசேஷமான மாசம். அந்த மாசத்துல இந்த திருவம்பாவை 20 பாடல்களை அவர் பாடி அப்புறம் அம்மானை பாடல்களையும் பாடுறார். திருவம்பாவையில திருவம்பாவையை நீங்க கேட்டீங்கனாக்கா 20 பாட்டுக்குமே அப்படி ஒரு அர்த்தங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. அதுல 1-2 நான் பாடுறேன் போதும்.
கோழிச்சிலம்பிலம்பும் குரு எங்கும் எழில்லியம்ப இளம்போம் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியில் உறக்கமோவாய் திறவாய் வாழியான் அன்புடைமை ஆமாறும் இவாரோ ஊதே முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரம் பாவாய்
இந்த மாதிரி முதல் 8 பாடல்கள் என்ன பண்றான்னாக்க பெண்கள் வந்து ஒத்தர எழுப்புறான். நம்ம லிட்ரலா பார்த்தோம்னா இந்த பாட்டை மேலெழுந்து வாரியா பார்த்தோம்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புறா, சீக்கிரம் கிளம்பு இன்னும் தூங்குறியே உனக்கு வந்து ஞாபகம் இல்லையா, நம்ம நேற்றுக்கு சொன்னோமே நாளைக்கு சீக்கிரமா வந்துடுறேன்னே தூங்கிட்டு இருக்கே, இப்படி இல்லாமதான் நம்மளுக்கு தோணும். ஆனா உள்ளர்த்தங்கள் பார்த்தோம்னா சக்தியை எழுப்புறா மாதிரி இருக்கு, நவசக்தி அம்பாளுக்கு நவசக்தியும், அதனாலதான் நம்ம வந்து நவராத்திரி இது பண்றோம், அந்த நவசக்தியையும் எழுப்புறா மாதிரி ஒரு இது. அதுக்கு உள்ளர்த்தம் பார்த்தேன்னா முதல் பாட்டு ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி, அதுல பார்த்தேன்னா மனோன்மணிங்கிற ஒரு சக்தி வந்து சர்வபூத தமனியை எழுப்புகிறதாம். அடுத்த பாட்டுல பலப்பிரதமனியை எழுப்புகிறது. அடுத்தது பலவிகரணி, அடுத்தது கலவிகரணி, அடுத்தது காளி அப்படிங்கிற சக்தி, அடுத்தது ரௌத்ரிங்கிற சக்தி, அடுத்தது சேட்டை, அடுத்தது வாமை. இந்த மாதிரி நவ சக்திகளையும் எழுப்புகிறது முதல் எட்டு பாடல்களில். அந்த எட்டு பாடல்கள் வந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புறாமலே நமக்கு தோணும். ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் சக்தி வடிவம். மணிவாச்சக பெருமானுடைய திருவம்பாவை பெண்கள் எல்லாம் சக்திகள் தான். ஏன்னா மணிவாச்சக பெருமான் பாடல்னா சாதாரண பெண்களா இருக்க முடியுமா? அவள்லாம் திருவம்பாவை பெண்கள். அவள்லாம் திருவம்பாவை பெண்கள். இந்த மாதிரி சக்தி ஸ்வரூபமா அவ என்ன பண்றா? அப்புறம் பதினொன்னாவது பாட்டுல இருந்து பதினெட்டாவது பாட்டு வரைக்கும் பாத்தேன்னா எல்லாரும் நீராடல் நீராடுறதுக்கு அந்த கொள்கையில நீராடும் போது கூட அவ பேச்செல்லாம் பாத்தேன்னா ஒத்தரை ஒத்தர உரையாடுறதெல்லாம் பாத்தேன்னா அந்த சக்தியையும் சிவத்தையும் தான் பேசுகிறார்கள். வேற சாதாரண பேச்சு கிடையாது. இந்த சக்தியுடைய இது மாதிரி மாணிக்கப்பறல் மாதிரி இருக்கே, அவ போட்டு கொலுசு மாதிரி இருக்கே, சக்தியுடைய கண் மாதிரி இருக்கே, அந்த பூ வந்து இந்த தாமரை பூ வந்து சக்தியுடைய பாதம் மாதிரி இருக்கே, இப்படிதான் பேசிப்பா. ஒரு ஒரு பாட்டுக்கும் அர்த்தம் ரொம்ப இருக்கு. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. இந்த மாதிரி இருக்கும். அதுல மழைப்பாட்டு ஒண்ணு பாடுறா. அந்த மழைப்பாட்டு பாத்தீங்கன்னா முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள். இது வந்து இது ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இது ஏன்னாக்கா அப்படியே சக்தியே நம்ம என்ன மழையே வா மழையே வா ரெயின் ரெயின் கோ அவேங்கிறோம், ரெயின் ரெயின் கம்முங்கிறோம். அதான் வந்து திருவம்பாவை பெண்கள் மழையை எப்படி உருவகப்படுத்துறா பாருங்க. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து, அதாவது கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே வெயில்ல நல்லா சுருக்கி எழுந்து. ஜென்ரலா நம்ம சொல்றதுதான் நீராவியா போய் மேகமா இருக்கு இல்லையா, அந்த மேகம் என்ன கலர்ல இருக்கு? கருமையான கலர். என்னுடைய தேவி பராசக்திக்கு அந்த கலர் தான்மா அப்படிங்கிற அவள்லாம் பேசிக்கிறா பெண்கள்லாம். மழையே நீ அந்த மாதிரி கலர்ல மேகமா வந்து உடவாள் என்ன திகழ்ந்து கருமை நிறத்தில் திகழ்ந்து என்னை ஆளுடையால் இச்சுடையும் முன்னே. நீ எப்படி திரும்ப மின்னணும்? இப்பெல்லாம் மின்னல் நேற்றுக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, எப்படி மின்னணும்னா எனக்கு பார்வதி தேவி இருக்காள் இமையம்மை, இமையம்மையோட கொடியுடை மாதிரி நீ மின்னணுமா, கழிச்சு கழிச்சு நீ மின்னணும். இந்த தெளிந்து என் திராட்டி திருவடிமேல் பொன்னன் சிலம்பி சிலம்பி. இடி எப்படி இடிக்கணும்? நம்ம சாதாரணமா இடி இடிக்கணுங்கிறா. பட் திருவம்பாவை பெண்கள் என்ன சொல்றா? அந்த திராட்டியின் காலில் அணிந்திருக்கும் சிலம்பு எப்படி டிங் டிங்னு அழகா ஒளி ஒலிக்கிறதோ அந்த சிலம்பு மாதிரி நீ சிலம்பி இடி இடிக்கணுமா அப்படிங்கிற அந்த மழை கடவுள அப்படி வேண்டிக்கிறாவா. பொன்ன சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி. புருவம் திராட்டியின் புருவம் எப்படி வளைந்து இருக்கிறதோ அது மாதிரி நீ வந்து வானவில் அப்படி இருக்கணுமா. அந்த மாதிரி நீ மழை பொழிய வேண்டும். எப்படி மழை பொழிய வேண்டும்? என்னுடைய பராசக்தி எப்படி இடையறாது கருணை மழையை மகம் பக்தர்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கிறாளோ அந்த மாதிரி நீ மழை பொழி, நல்ல மழையாக பொழி, கருணையாக மழை பொழி, யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் எல்லாருக்கும் நல்ல மழைனா ஸ்ட்ராங் மழைன்னு அர்த்தம் இல்ல, நல்லதை செய்யும் மழை, நல்லதை செய்யும் மழையாக பொழியம்மா அப்படின்னு மழை கடவுளை வேண்டுகிறார்கள் இந்த திருவம்பாவை பெண்கள். இவ்வளவு அழகா தெரிவித்து பாருங்க. அவ வந்து ஏன்னா மழை பெஞ்சாலும் உலகம் சுபிக்ஷமா இருக்கும், அப்பதான் இவ்வளவு நன்னா இருக்கலாம். அப்புறம் பத்தொன்பதாவது பாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பாட்டுல என்னன்னாக்க மெயின் என்னன்னாக்க அவளுடைய சரண்டர் ஆகிற பாட்டு. இறைவனே எங்களுக்கு ஒரே ஒரு வரத்தை கொடுமா, அங்க எதுவும் கேட்கல, சிவனடியார்களையே எனக்கு கணவராக கொடுமா, சிவனடியார்களே நாங்கள் கணவராக பெற்றோம்னா நாங்கள் இந்த சிவத்தொண்டில் அவரும் சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து ஈடுபடுவோம், எங்களுக்கு குடும்பத்துல எங்களுக்கு குழப்பம் உண்டாகாது. அதனால அந்த மாதிரி அதுதான் அவ கேட்கறது. வேற எதுவும் எனக்கு பெருசா ஒரு லட்சம் ரூபா கூட பத்து லட்சம் ரூபா கூட அதெல்லாம் கேட்கல. திருவம்பாவை பெண்கள் கேட்கறது சிவனடியார்களையே நாங்கள் மணந்து கொள்ள வேண்டும், சிவத்தொண்டையே நாங்கள் கண்டினியூ பண்ணணும், உனக்கே சரணாகதி அடையணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அது பத்தொன்பதாவது பாட்டு. இருபதாவது பாடல் வந்து போற்றி அருள்வனி ஆதியாம் பாதமலர். இதில் எட்டு போற்றுகள் இருக்கின்றன. சிவபெருமானுடைய ஐந்தொழில்களையும் குறிக்கின்றது. அப்புறம் ஏழு சிவபெருமானுடைய பாதத்தை வந்து ஏழு தினசா வர்ணிக்கிறது. முதல் லைன்ல வந்து பாத மலர்கள், அடுத்ததுல செந்தளிர்கள், எல்லாத்தையும் வணக்கம் சொல்ற. மாணிக்க வாசக பெருமான் போற்றினா வணக்கம் இருக்கும். பாதமலர் போற்றி, செந்தளிர்கள் போற்றி, ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரிதான். கற்பாதம் போற்றி, பூங்கலர்கள் போற்றி, இணையடிகள் போற்றி, புண்டரிகம் போற்றி, பொன்மலர்கள் போற்றி, இந்த மாதிரி ஏழு தினசா அந்த பாதத்தை வர்ணிக்கிற அவ்வளவு அழகான பாடல். ஒவ்வொரு திருவம்பாவை பாடலும் அவ்வளவு அர்த்தங்களை தன்னகத்தை கொண்டது. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமா பொற்பாதம் போ
போற்று எல்லாம் உயிர்க்கும் போகாமா பொங்கடல்கள் போற்று எல்லா உயிர்க்கும் நீராம் இணையடிகள் போற்றி மாண்டா முகனும் காணாத புன்னதிகம் போற்றி அங்கைய அத்தண்டருளும் தன்னாளர்கள் போற்றி மார்கழி நீராடலோ எம்
இப்படி ஏழு திருவண்ணாமலை அமை செய்கிறார். அப்புறம் திரு அம்மானைன்னு ஒண்ணு பாடியிருக்கார், திருவண்ணாமலையில பாடின பாட்டுதான் அது. அதாவது திருவண்ணாமலையில் குழந்தைகள் விளையாடுறது, பெண்கள் விளையாடும் போது இறைவனையே பற்றி பேசி விளையாடுகிறார்கள். அந்த மாதிரி இவர் அமைச்சிருக்க வேற ஏதாவது கண்ணா பின்னா பேச்செல்லாம் பேசாத, இறைவனை பற்றியே உரையாடி அவர்கள் விளையாட்டுல கூட இறைவன் தான், எங்க போய் இறைவனை பற்றி பேசுதான். ஆறு பெண்கள் வந்து அம்மானை கால் கொண்டு ஒத்தரக்கொத்தர் போய் பாசிங் பால்ஸ் மாதிரி ஒத்துத்தரா போட்டு போட்டு ஆறு பேர் ரவுண்டா உட்காந்து பண்ண வட்டமா உட்காந்து இந்த அம்மானை காயில அந்த பால் மாதிரி இருக்கும், அதை எல்லாரும் போட்டு போட்டு விளையாடுவான். அது விளையாடும் போது அந்த பெண்கள் பாடுற பாட்டு வந்து அப்படி சுவாமியை புகழற பாட்டு தான் அது.
பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெண்மான் பெருந்துரையான் பெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்த
மதுரையில மண் சுமந்தாரு, பிட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வர
மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு
ராஜா அடிக்கிறார் இல்லையா,
பின் சுமந்த பொன்மேனி பாடுதும் காண் அம்மான
பின் சுமந்த மேனியை நாங்கள்லாம் பாடுறோம் சொல்லிட்டு. இந்த மாதிரி பெண்கள் விளையாடும் போது கூட இறைவனையே நினைத்து பாடி விளையாடுகிறார்கள். யாருன்னா இந்த திருவம்பாவை பெண்கள், மாணிக்கவாசக சுவாமிகள், அவருடைய கற்பனையில் இருக்கிற இந்த பெண்கள் இவாள்லாம் நம்மளும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து விளையாடும் போது கூட இதை வச்சுட்டு விளையாடலாம். பாசங்கி பால்ஸ் எல்லாம் முடி பண்றோம், இந்த பாட்டை பாடுறது பாடி பாடி நிறுத்திடுறது, நிறுத்தினா யாருக்கிட்ட இருக்கோ அவன் ஏதோ பண்ணணும், வேற எதையோ நம்ம ரெக்கார்டில் போடுறதுக்கு பதிலா ரெக்கார்டு ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டு போடுறோம், டக்குன்னு ஆஃப் பண்றோம், ஆஃப் பண்ண விட்டு யாருக்கிட்ட பால் இருக்கோ அவன் தோத்து போயிட்டாங்கிறோம் இல்லையா. ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பாடல்களை திருவெண்பாவை பாட்டு இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். யாரான பாட தெரிஞ்ச அவளை விட்டு பாட சொன்னாக்க அவன் எங்க நிறுத்துறாளோ அந்த இடத்துல யாருக்கிட்ட பால் இருக்கோ அவன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து திங்க் பண்ணணும் எப்படி எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலா கொண்டு போறதுக்கு. திருக்கச்சூர் அடுத்த வாரம் சொல்லவா, இப்ப இன்னைக்கு நான் ஆக்சுவலா நான் திருவண்ணாமலை சொல்லிட்டு திருக்கச்சூரும் சொல்லணும்னு நினைச்சேன். திருக்கச்சூர் சொல்றதுக்கு நிச்சயம் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகும். அது வந்து சுந்தரம் ரொம்ப அழகான க்ஷேத்திரம் அது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசியால இருந்த போது இறைவனை தம்பிதான் தோழனாச்சு, அவர் பசியால வாடுறத இறைவனால பொறுக்க முடியல, அவர் போய் அங்க இருக்கிற வீடுகள்ல இரண்டு கேட்டு பிச்சை எடுத்து அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து போட்டு பரமாறி வாழவிலையை போட்டு அவருக்கு பரமாறின அந்த ஒரு அழகான ஒரு க்ஷேத்திரம் அது திருக்கச்சூர். இந்த திருக்கச்சூர் அங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அவர் ஒத்தரதான் நால்வரில் அவர் ஒத்தரதான் திருக்கச்சூருக்கு போய் பாடியிருக்கார். அதனால அதை வந்து அடுத்த வாரத்தில் திருவாரூரும் திருக்கச்சூரும்
வச்சுக்கிறேன். வயாது பெய்த மலிவளம் சுரக்க மன்னன் போர் முறையரசு செய்த குறைவிலாது உயிர்கள் வாழ்ந்த நான் மறை அறங்கள் ஓங்க மற்றவன் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா.